புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்புத் துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் நோயாளிகள் பாதுகாப்பும் உரிமைகளும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் சரவணன் பேசுறேன். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் உதவி பேராசிரியராக உள்ளேன்.
சார், இப்போ நோயாளிகளுக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமும் வந்து இருக்கு. அந்த வகையில் ஒரு தினமாகவும் அனுசரிக்கப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இருக்கு. அந்த வகையில் வந்து நோயாளிகள் பாதுகாப்புக்கான வகையில் ஏன் வந்து அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
அதாவதுங்க, இந்த நோயாளிகள் பாதுகாப்பு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா வந்து, முதல்ல வந்து நோயாளிகள் அப்படின்னு சொல்லி வரவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உடல் அளவிலும் மனதளவிலும், அதாவது கிருமிகளால் தொற்று ஏற்பட்டோ இல்லை விபத்துகளால் காயம் ஏற்பட்டோ தன் நோய்களுக்கு மருந்துகளின் மூலமும் அறுவை சிகிச்சையின் மூலமும் மருத்துவம் செய்து கொள்வதற்காக வருபவர்கள் தான் நோயாளிகள். அந்த நோயாளிகளுக்கு தகுந்த சிகிச்சை ஏற்பாடுகளை செய்து வைக்க வேண்டியது ஒரு மருத்துவமனையின் தலையாய கடமை. அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் நோயாளிகள் பாதுகாப்பு வாரம் அனுசரிக்க வேண்டும் என்று நம்முடைய NMC, அதாவது தேசிய மருத்துவ ஆணையம், அறிவுறுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 17ல இருந்து 25 வரைக்கும் நோயாளிகள் பாதுகாப்பு வாரமாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம்.
இப்போ இதோட வந்து முக்கியத்துவம் எந்த அளவுக்கு சார் இருக்கு? அதாவது இப்போ நோயாளிகளுக்கான வகைகள்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்கு, அதை பத்தி சொல்லலாமே.
அதாவதுங்க, இதனுடைய ஒரு மருத்துவமனைன்னா வந்து நோயாளிகளுக்கு தகுந்த முறையில் அவர்களுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில், அதாவது வந்து அவங்க நோயோட வருவாங்க, அந்த நோயை அதிகரிக்க செய்யாம அவங்களுக்கு வந்து தகுந்த மருத்துவம் செய்து அவர்களை திரும்ப வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அதாவது அவங்க வந்து திரும்ப வந்து இயல்பான வாழ்க்கை நிலைக்கு திரும்பணும். அப்படிதான் வந்து அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் நாட்டினுடைய பொருளாதாரமும் ஓங்கி வளரும். அந்த அடிப்படையில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நோயாளிகளுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மருத்துவமனையின் சேவைகளை கொடுக்க வேண்டும். அதாவது அவங்களுடைய கல்வி, வயது, ஆணா பெண்ணா, அப்படி இல்லாட்டி வந்து செல்வந்தர்களா இல்லை ஏழைகளா, அப்படி என்ற பாகுபாடெல்லாம் பார்க்காம நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கணும். அப்போ வந்து இந்த வாரத்துல வந்து இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துல வர நோயாளிகளுக்கு நாம் மருத்துவமனைக்கு வரோம், நோயாளியா வரோம், என்னென்ன உரிமைகள் நமக்கு இருக்கு, எந்தெந்த முறையில வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவமனை பாதுகாப்பு அளிக்கும், என்னென்ன உயர் சிகிச்சை பிரிவுகள் ஆறு சிறப்பு சிகிச்சைகள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனையை நாம் சுத்தமாக வைத்திருக்க, அதாவது நோயாளிகள் சுத்தமாக வைத்திருக்க எப்படி நிர்வாகத்துடன் ஒத்துழைப்பது, அதற்கு பிறகு வந்து சுகாதாரத்தை பற்றியும் நோயை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய குறிக்கோள்கள்.
நோயாளிகள் அப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகி அவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கான உள்ள உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லலாமே.
அதாவது நோயாளிகளின் உரிமைகள், ஒரு மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி போறாருன்னா அந்த மருத்துவமனையை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்ல வந்து அவங்களுடைய உறவினர்கள் மூலமா தெரிஞ்சிருப்பாரு. அப்ப வந்து அவருக்கு வந்து அந்த மருத்துவமனை உள்ளர போகும் பொழுது அவருக்கு வந்து தேவைப்படுவது உதவி, அதுக்கு வந்து உதவி ஆலோசனை மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனை அந்த ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த உதவி மையங்கள்லாம் இருக்கும். அந்த உதவி மையங்களை அணுகி, இந்த மாதிரி வந்திருக்கேன் நானு, இந்த வியாதிக்காக வந்திருக்கேன், எப்படி வந்து நான் வந்து எந்த மருத்துவரை பார்க்கணும், எப்படி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு உதவி மையம் கண்டிப்பா இருக்கணும். அதன் மூலமா ஒரு கண்டிப்பா வந்து ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். அந்த மாதிரி வந்து வழிகாட்டுதல் பலகை இருக்கணும். இப்போ வந்து மருத்துவர் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு இது எழுதி கொடுக்கிறார், அதாவது வந்து பரிசோதனைக்கு எழுதி கொடுக்கிறாரு வச்சுக்கோங்களேன். இது எப்படி போகணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க, உள்ள இருக்கிற மருத்துவர்கள் சொல்லுவாங்க. சொன்னா கூட வந்து வெளியில வந்து வழிகாட்டுதல் பலகை வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவர்களுக்கு வந்து அது வந்து வழிகாட்டுதலாக இருக்கும். பிறகு மருத்துவ பணியாளர்கள், அதாவது ரொம்ப முடியாத பேஷண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, நோயாளிகள்லாம் இருப்பாங்க, என்னால் நடக்க முடியாது, இந்த வீல் சேரை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், மருத்துவமனை பணியாளர்களை உதவிக்கு அழைக்கலாம். அதற்கு பிறகு தனக்கு இருக்கும் நோய்க்கு எப்படி மருத்துவம் செய்து கொள்வது, தன்னுடைய நோய்களை எப்படி தெரிந்து கொள்வது, அதாவது எனக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு திரும்ப பரிசோதனைக்கு எப்பொழுது வர வேண்டும், எப்போ பரிசோதனைக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை திரும்ப கேட்டுக்கலாம், என்னுடைய நோய் என்ன, எனக்கு என்ன மருந்து கொடுத்துருக்கீங்க, நான் எப்படிலாம் இருக்கணும், என்ன பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயாளிக்கு உரிமை இருக்கு கேட்கறதுக்கு. அதற்கு பிறகு மருந்து மாத்திரைகள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேளை சாப்பிடணும், எந்த அளவு சாப்பிடணும் அப்படி எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மருத்துவரை அணுகி கேட்கறதுக்கு வந்து நோயாளிக்கு வந்து உரிமை இருக்கிறது. அந்த மாதிரி வந்து அறுவை சிகிச்சை, ஒரு மருத்துவர் வந்து ஒரு நோய்க்கு வந்து அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கிறார் என்றால் அந்த அறுவை சிகிச்சை வந்து எப்ப செஞ்சுக்கணும், எவ்வளவு நாளைக்குள்ள செஞ்சா நல்லது, பிறகு வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனை இருந்தா எவ்வளவு செலவாகும், சரியாக எவ்வளவு நாள் வந்து நான் பெட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அறுவை சிகிச்சைக்கு காப்பீட்டு திட்டம் ஏதாவது வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியுமா இல்லையா சொல்லிட்டு அந்த மாதிரியான உரிமைகளை வந்து அந்த நோயாளிகள் வந்து கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு பிறகு வந்து அவர் வந்து மருத்துவம் எடுத்துக்கொண்டதற்கு ஏற்ப மருத்துவ சான்றிதழும் கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இப்போ மருத்துவ சான்றிதழ் பண்ண மெடிக்கல் சர்டிபிகேட் சொல்லுவாங்க, அது வந்து அவங்களுடைய அலுவலகத்திற்கு கொடுக்கறதுக்கு வந்து வசதியா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த அலுவலகத்துல வந்து விடுமுறை எடுப்பதற்கும் மருத்துவ சான்றிதழ் பயன்படும். அதே போல வந்து இந்த புகார் பெட்டின்னு வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் ஒவ்வொரு வார்டுலையும் புகார் பெட்டி இருக்கும். அதுல வந்து சிகிச்சையில் உங்களுக்கு வந்து தன்னிறைவு ஏற்படலையோ இல்லாவிட்டால் மருத்துவமனையில் ஏதேனும் உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலோ இல்ல சுகாதார குறைவு, இப்போ வந்து டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்கு, அதுல சுகாதார குறைவு எல்லாம் இருந்தா மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்கலாம், இல்ல வந்து அந்த புகார் பெட்டியில நீங்க எழுதி போட்டு அதை வந்து நீங்க தெரிவிக்கலாம்.
மருத்துவமனையில நோயாளிகள் வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய பாதுகாப்புக்கான விஷயத்துல எந்த அளவுக்கு வந்து மருத்துவமனைகளும் இருக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே.
அதாவதுங்க வீட்டை விட்டுட்டு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு எதுக்காக வராங்கன்னா, தான் நோயை தன் துன்பத்தை முழுவதுமாக நோயினால் ஏற்பட்ட துன்பத்தை முழுவதுமாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் வராங்க. அவங்களுக்கு வந்து மன ஆறுதலும் உடல் நலத்தில் வந்து முன்னேற்றமும் அளிக்க வேண்டியது ஒரு மருத்துவரின் கடமை. அதனாலதான் வந்து வள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள்ல குறிப்பிட்டிருப்பாரு, உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உற்றான் அளவும் பிடியளவும், அதாவது வந்து நோய் வந்தவரின் தன்மை, அவருக்கு வந்து நோயினால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பின் தன்மை, அதெல்லாம் வந்து ஒரு மருத்துவர் வந்து தான் படிச்சதை வச்சு ஒப்பிட்டு, அதாவது வந்து அது கூட வந்து ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இன்னொரு குறளை அழகாக சொல்லியிருப்பாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு சொல்லிட்டு. நோய் என்ன, நோயாளிக்கு வந்திருக்கும் நோய் என்ன, அதற்கான மூல காரணம் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதையெல்லாம் வந்து கற்றறிந்த மருத்துவர்கள் என்ன பண்ணணும், ஒப்பிட்டு நோக்கி அதற்குரிய சிகிச்சை முறைகளை அவர்களுக்கு தர வேண்டும் என்பது நம் வான்புகழ் வள்ளுவரின் கருத்து. அந்த வகையில வந்து பாதுகாப்பு என்பது மருத்துவமனையில் உள்ள சுகாதார சம்பந்தப்பட்ட மருத்துவர்களோ செவிலியர்களோ அங்கு பணிபுரியும் ஊழியர்களின் கடமையாகும். அதாவது ஒவ்வொரு நோயாளிக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது அந்த மருத்துவமனையில் பணிபுரியும் அனைவருடைய கடமையும் ஆகும். அதையெல்லாம் மேல வந்து நிர்வாகம் இருக்கு, நிர்வாகத்தினுடைய தலையாய பணியும் ஆகும். அதே போல பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா வந்து ஒரு வீட்டை விட்டு வராரு மருத்துவமனைக்கு, அவருக்கு வந்து உணவு மிக 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 அவசியம். அந்த உணவு வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அவருக்கு மருத்துவமனை நிர்வாகம் வழங்க வேண்டும். பிறகு வந்து படுக்கை வசதி, இப்ப வந்து நோயாளினா எப்பயுமே வந்து அவங்களை வந்து நல்ல மருத்துவர்கள்லாம் நல்ல ரெஸ்ட் எடுக்க தான் சொல்லுவோம். அந்த வகையில வந்து படுக்கை வசதி சுத்தமாகவும் சீராகவும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலும் அமைதல் வேண்டும். பிறகு கழிப்பறை வசதி அப்படின்னு பார்த்தோம்னா கழிப்பறைகள்லாம் மிகவும் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்து அந்த கழிப்பறையில கூட வயதானவர்கள் எல்லாம் போகும்பொழுது வழுக்கும் தன்மையுடைய அந்த டைல்ஸ் சொல்லுவாங்க, டைல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. வழுக்காத வந்து டைல்ஸ் வந்து போட்டு அந்த மருத்துவமனை நிர்வாகம் பராமரிக்க வேண்டும். கழிவறையை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். உடன் இருப்பவர்கள் வராங்க இல்லையா, இப்ப வந்து பேஷண்ட் கூட வந்து அட்மிட் பண்ணிட்டு அவங்க கூட இருந்து பாத்துக்கிறதுக்காக அவருடைய மகனோ உறவினர்களோ வருவாங்க. வரும்பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தங்கும் வசதி ஏற்பாடு செய்து தர வேண்டும். அவர்களுக்குடைய போதுமான கழிப்பறை வசதியும் வந்து ஒரு மருத்துவமனை செய்து கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. தகவல் பரிமாற்றம்னா அங்கிருந்து உடனே வந்து வீட்டுக்கு வந்து ஏதாவது தகவல் கொடுக்கணும் அப்படின்னா வந்து தகவலை வந்து அவங்க மற்றவங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக தகவல் தொடர்பு ஒரு மருத்துவமனையில் அவசியம் இருத்தல் வேண்டும். அதற்கு பிறகு வந்து நோயாளிகள் உடன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து இப்போ நைட்டு வந்து அவங்களுடைய தங்குற இடத்துல வந்து அவங்களுடைய உடைமைகள்லாம் வச்சிருப்பாங்க. அதை போதுமான அளவு பாதுகாப்பாக இருப்பதற்கு மருத்துவமனை நிர்வாகம் உதவி செய்ய வேண்டும். அதற்கு வந்து மருத்துவமனைக்குள்ளேயே ஒரு காவல் நிலையம் அமைச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு அளித்தல் வேண்டும். அதுக்கப்புறம் வந்து போதுமான வெளிச்சம் இருக்கணும், போதுமான மின் விளக்குகள் மின் விசிறிகள்லாம் இருக்கணும், வந்து இறைச்சல் இருக்கக்கூடாது, ஒளி மாசு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தேவையான கண்காணிப்பு கேமராக்களை வந்து அந்த மருத்துவமனை நிர்வாகம் ஏற்பாடு செய்து தர வேண்டும். இதுவே வந்து இந்த நோயாளிகள் பாதுகாப்பு வாரத்தினுடைய பாதுகாப்பு அம்சங்கள்.
இப்ப சாதாரணமா ஒரு சிகிச்சைகள் எடுத்துட்டு வர காட்டிலும் ஒரு சிறப்பு சிகிச்சைகள் எடுத்து வர ஒரு காலகட்டத்துல இந்த நோயாளிகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை பத்தி சொல்லலாமே.
உயர் சிறப்பு சிகிச்சைகள் அப்படின்னு கேட்கும் பொழுது வந்து சாதாரணமா வந்து நம்மளுக்கு சாதாரண நோய்கள்லாம் என்ன சொல்லுவோம், ஒரு சளியோ காய்ச்சலோ இரும்பலோ இல்ல வந்து வயிற்றுப்போக்கோ இருந்தா வந்து சாதாரண விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தேவையான சிசீரியன் அதாவது வந்து அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுக்கணும் இல்லாவிட்டால் வந்து ஒருத்தருக்கு வந்து மாரடைப்பு ஏற்படுது, அந்த சமயத்துல வந்து அந்த மருத்துவமனையில வந்து அந்த வசதிகள்லாம் இருக்கணும். பிறகு வந்து அறுவை சிகிச்சை அரங்குகள் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுதான் வந்து சிறப்பு சிகிச்சைகள் சொல்றோம். தேவையான அதாவது பரிசோதனை வசதிகளும் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ அதெல்லாம் கூட இருக்கணும். ரத்த வகையில் ரத்தத்தினுடைய எல்லா ரத்த வகைகளும் வந்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில பாத்தீங்கன்னா சிறப்பு சிகிச்சைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை ஒரு சில விஷயங்கள்ல வந்து சிறப்பா இருக்கும். இப்ப வந்து கண் மருத்துவமனை அப்படின்னு சொல்றாங்க, அந்த மருத்துவமனையில வந்து கண்ணுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாம் சிறப்பா அளிப்பாங்க. அதாவது சாதாரண நோய்க்கும் சிகிச்சைகள் அளிப்பாங்க. அதே போல வந்து அந்த மருத்துவ நிபுணர்கள் இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து ஹார்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இருதய மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அந்த இருதய மருத்துவமனையில போதுமான அளவு இருதய சிகிச்சை அளிக்கும் மருத்துவ நிபுணர்கள் அதாவது உயர் சிகிச்சை அளிப்பதற்கு தயார் நிலையில் 24/7 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்திலையும் எந்த நேரத்திலையும் தயார் நிலையில இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு நோயாளி வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து பரிசோதனைக்காக அங்கிருந்து வெளியே அனுப்பக்கூடாது. அங்கேயே வந்து எல்லா பரிசோதனைகளையும் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் மற்ற சிறப்பு பரிசோதனைகள்லாம் அங்கேயே இருக்கிற மாதிரி அந்த சிறப்பு மருத்துவமனையில ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா பார்த்துருக்கோம், கொரோனா தடுப்பு முன்னேற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து தடுப்பூசி எல்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சிறப்பு சிகிச்சைகள் தரும் மருத்துவமனையிலும் தடுப்பூசி சேவைகள் அமைத்து தர வேண்டும். அதே போல வந்து பாம்பு கடிக்கு வெறிநாய் கடிக்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவுல வந்து வைத்தியம் தரணும். அந்த மாதிரி மாரடைப்பு பிரசவம் எல்லாம் ஏற்பட்டா அதற்குரிய மருத்துவர்கள் இருக்கணும். பச்சிளங் குழந்தைகள் பராமரிப்புக்கு வந்து அதுக்கு தேவையான போதுமான குழந்தைகள் மருத்துவர்களை இருக்கணும். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தாய்ப்பால் வங்கி எலும்பு வங்கி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அமைத்து பெரிய மருத்துவமனைகள் அதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வைத்தல் வேண்டும். அதே போல வந்து மறுவாழ்வு சிகிச்சை இப்ப வந்து குடிக்கிறாங்க போதைப் பொருளை உபயோகிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மறுவாழ்வு சிகிச்சை அதாவது வந்து அவங்க குடிக்காம இருந்து அவங்க வந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றும் அளவுக்கு வந்து காப்பாற்றும் அளவுக்கு வந்து தொழில் செய்து பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுவாழ்வு சிகிச்சை மையங்கள்ல வந்து ஒரு சில சிறப்பு மருத்துவமனைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் இந்த தொழுநோய் எல்லாம் வந்தவங்களெல்லாம் நம்ம வந்து அதாவது முன்னாடி காலத்திலாம் வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க. அவங்களுக்கு போதுமான அளவு வந்து பாதுகாப்பு இருக்காது. அவர்களை அரவணைச்சு போறதும் மறுவாழ்வு சிகிச்சை மையத்தினுடைய ஒரு பெரிய சேவைதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கொரோனா போன்ற தொற்று வியாதிகள் வருது இல்லையா, அந்த நேரத்திலேயே ஒரு மருத்துவமனையில ஒரு குறிப்பிட்ட வார்டில் வந்து தேவையான அளவு வந்து பெருந்தொற்று தயார் நிலை பிரிவு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். அதே போல வந்து சிறப்பு மனநல பிரிவு அப்படின்ற ஒரு மனநல பிரிவையும் ஏற்படுத்தி அந்த சிறப்பு சிகிச்சைகளை அளிப்பதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை அந்த சிறப்பு உயர் சிகிச்சை மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதுவே சிறப்பு சிகிச்சைகள்.
நோயாளிகள் பாதுகாப்புக்கான வகையில் மருத்துவமனைகள் எத்தனை விதமான செயல்கள் செய்துகிட்டு இருந்தாலும், அதே நேரத்தில் நோயாளிகள் மருத்துவமனைக்கான வகையில் சுத்தமாக வச்சுக்கொள்ள இருக்கட்டும், எல்லா வகையிலையும் உதவக்கூடிய ஒரு விஷயத்துல நிர்வாகத்திற்கு என்ன செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு?
அதாவதுங்க, ஒரு ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்தினுடைய தன்மையை பார்த்து நம்மளால வந்து அந்த இடம் சீர்கேடு அடையக்கூடாது. அப்படின்னு வந்து நம்ம வந்து பயன், அதாவது ஒரு பயனை நோக்கி போறோம் அந்த இடத்துக்கு, நோயாளிகளை போறோம், மருத்துவம் செஞ்சுட்டு வரோம். அந்த இடத்த வந்து அடுத்த நோயாளியும் அவர் வருவாரு, அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தமான பராமரிப்பான ஒரு மருத்துவமனையில வந்து அவரும் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்ற நோக்கில வந்து இந்த நோயாளிகள் என்ன பண்ணணும்னா மருத்துவமனை நிர்வாகத்து கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும். அதாவது வந்து குப்பைகளை கண்ட இடத்துல வந்து போடக்கூடாது, அது இதுக்குரிய குப்பை தொட்டியெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த குப்பை தொட்டியில வந்து போடணும். அந்த மாதிரி வந்து கண்ட இடத்துல வந்து நம்ம வெற்றிலை பாக்கெல்லாம் போட்டுட்டு எச்சில் துப்புறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பா செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒத்துழைச்சு மருத்துவமனையும் சுத்தமாகவும் சுகாதாரமும் வைத்திருப்பதற்கு வந்து இந்த நோயாளிகளும் மருத்துவமனை நிர்வாகத்துடன் இணைந்து பணிபுரிந்தால்தான் அடுத்து வரும் நோயாளிகளுக்கு, இல்ல வந்து அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப நோய் வரலாம், திரும்ப வந்து அங்கிருந்து அட்மிட் ஆகி வைத்தியம் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வரலாம். அதனால வந்து நம்ம மருத்துவம், நம்ம ஊர்ல உள்ள மருத்துவமனை இல்ல எந்த மருத்துவமனை இருந்தாலும் நாம் சுத்தமாகவும் சுகாதாரமும் பேணி காப்பது ஒவ்வொரு நோயாளிகளுடைய கடமையாகும். அதற்கு வந்து மருத்துவமனை நிர்வாகத்துடன் இணைந்து அவர்களும் செயல்பட வேண்டும்.
இப்போ நோயாளிகளுக்கான வகைகள்ல அவர்களுடைய பாதுகாப்புக்கான விஷயத்திலையும் விவரத்தை சொல்லி சார், அதே நேரத்துல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான தகவல் அப்படின்னா என்ன விதமான தகவல் சொல்லப்படுகிறது?
அதாங்க, இந்த நோயாளிகள் பாதுகாப்பு வாரத்துல ஒரு அம்சம் என்னன்னா விழிப்புணர்வு தர்றது. அவங்க வந்து நோயை பத்தி மருத்துவரிடம் கேட்டுக்கலாம், அதே மாதிரி வந்து என்ன மருந்து சாப்பிடலாம், என்ன அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து மருத்துவரை அணுகி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவங்களுடைய முறையான உரிமை. அதுல வந்து எந்த வித தவறும் கிடையாது. மருத்துவர் கேட்டா ஏதாவது நினைச்சுப்பாரா, கோபித்துக் கொள்வாரா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய நோய் முழுதும் சரியாகணும், அதற்கு என்ன பண்ணணும், அது வராம தடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு எல்லாம் வந்து மருத்துவர்கள் வந்து பொதுமக்கள் மத்தியில ஏற்படுத்துவாங்க. அந்த விழிப்புணர்வை வந்து நம்ம எல்லாம் வந்து உள் வாங்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எதது செய்யணும் செய்யக்கூடாது, நோய் வரக்கூடாதுன்னா என்னென்ன பண்ணணும். இப்ப வந்து கொரோனா காலகட்டத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம், இப்ப வந்து மாஸ்க் போடணும், அதாவது வந்து தனி மனிதர் இடைவெளி கடைபிடிக்கணும், அதுக்கப்புறம் கை கால்களை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த இது கர்ப்பமாக உள்ள பெண்களுக்கு வந்து முறையான பரிசோதனை எப்படி பண்ணணும், அதாவது வந்து பிறவி குறைபாடுகள்லாம் வரும், கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே வந்து அல்ட்ராசோனோகிராம் அதெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு தருவாங்க. விழிப்புணர்வு தந்தா முறையான வந்து அவங்களுக்கு வந்து சிகிச்சையும் அளிச்சு அந்த குழந்தை வந்து பிறவி குறைபாடுகள் உள்ள குழந்தையை வந்து ஆரம்ப நிலையிலே வந்து அபார்ஷனும் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தேவை, இந்த குழந்தை நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கலந்தாய்வு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து எய்ட்ஸ் நோய் வந்து ஒருத்தர் வந்து பரிசோதனை பண்ணணும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவருக்கு எதுக்கு விழிப்புணர்வு தேவைன்னா வந்து அவங்களுக்கு வந்து கலந்தாய்வு வேணும். எதுக்காகன்னா வந்து விழிப்புணர்வு தரும் பொழுதுதான் அந்த இது கிடைக்கும், அவங்களுக்கு வந்து அந்த உள்நோக்கம் வரும். அதாவது வந்து கலந்தாய்வு தரும் பொழுது அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாமா பரிசோதனை பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் வந்து முடிவு சொல்லுவார், இந்த மாதிரி நீங்க பரிசோதனை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருவார். சரி, எய்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, நம்ம அதுக்கு என்னென்ன சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கணும், எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து மறுவாழ்வு மையங்கள் மூலமாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அவங்களாலும் வாழ முடியும், எய்ட்ஸ் நோய் வந்த பேஷண்ட்டு, லெப்ரஸி வந்த பேஷண்ட்டு, போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள், மது சாராயத்துக்கு அடிமையானவர்கள்லாம் வந்து இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அவங்க மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தா அந்த அவங்களுக்கும் அந்த தனிநபருக்கும் அந்த குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் பங்களிப்பு அவர்களால் தர முடியும். இதுதான் விழிப்புணர்வு.
இப்போ நோயாளிகள் அப்படிங்கிற வகையில் அவங்களுடைய மருத்துவமனையில் அணுகக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும், அதே நேரத்தில் மருத்துவமனையில் சேவைங்கிற காட்டிலும் அவங்களுடைய சிகிச்சையில் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மருத்துவமனையோட சவால்கள் என்னென்ன இருக்கு சார்?
அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது வந்து ஒரு மருத்துவமனைன்னா நோயாளிகளுக்கு ஏற்றத்தாழ்வு இப்போ இந்த வித பாகுபாடும் கருதாம அந்த சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து முதல்ல வந்து மருத்துவமனை எதிர்நோக்கும் சவால்கள்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒரு மருத்துவமனையுடைய சவால்கள் என்னென்னா, அந்த மருத்துவமனை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாத்து மக்களுக்கு வேண்டிய சேவைகளை சுகாதாரமான முறையில், அதாவது ஒரு மருத்துவர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அவர் தேவையான அதாவது வந்து அவருக்கு தேவையான பாதுகாப்பு, அதாவது வந்து கையில் கிளவுஸ் போட்டுக்கிறது, அவர் எடுத்து பண்ணுறாரு இல்லையா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சுத்தமான வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் போடுறது, அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மெட்டீரியலும் சுத்தமாக இருக்கிறது, அந்த வகையில் வந்து சுத்தமான சுகாதாரமான பாதுகாப்பான சேவையை வந்து அளிப்பதில் ஒரு சில சவால்கள் இருக்கிறது. அதே போல வந்து பாதுகாப்பான அறுவை சிகிச்சை அளித்து வந்து ஒரு உயிரை காப்பாற்றணும், அந்த வகையிலே வந்து மருத்துவமனை வந்து சவாலை வந்து எதிர்ப்பு நோக்கி இருக்கிறது. இப்போ முக்கியமான அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து செய்யும் பொழுது அதற்குரிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு தான் வந்து மருத்துவமனை நிர்வாகம் வந்து செய்ய வேண்டும். பிறகு வந்து நோய் எதிர்ப்பு மருந்துகள் எல்லாமே வந்து தேவையான அளவு வந்து அங்கே இருப்பு வச்சிருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு பாம்பு கடி மருந்து, அதே போல வந்து வெறிநாய் கடிக்கான மருந்து எல்லாமே, அதாவது இருதயம் பாதிப்பு வருது இல்லையா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சமயத்துல வந்து உடனடியா அந்த ஸ்ட்ரெப்டோகைனசின் சொல்லிட்டு அந்த மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்து எல்லாம் வந்து உரிய அதாவது வந்து போதுமான அளவு ஸ்டாக்ல கண்டிப்பா வச்சிருக்கணும். அதான் வந்து நோய் தடுப்பு மருந்துகள் வந்து முறையாக பராமரிக்க வேண்டும். அதே போல வந்து தேவையில்லாமல் மருந்துகளை வந்து நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடாது, அதன் மூலம் வந்து பல பாதிப்புகள், அதாவது ஒரு மருந்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமல் சைடு எஃபெக்டாவது இருக்கும், அதனால தேவையில்லாத மருந்துகளையும் வந்து மருத்துவ மருத்துவமனையும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் நோயாளிகளை வந்து தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து சேவை செய்ய வேண்டும். இதுதான் வந்து இந்த மருத்துவமனை எதிர்நோக்கும் சவால்கள். இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டா வந்து நிச்சயமா நோயாளிகளுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவு முறை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது.
நோயாளிகளுக்கான உரிமைகள் என்ன, நோயாளிகளுக்கு மருத்துவமனை கொடுக்கக்கூடிய பாதுகாப்புகள் என்னென்ன வகையில இருக்கு, அதே நேரத்துல சுத்தம் சுகாதாரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற வகையிலையும், அதே நேரத்தில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு பற்றிய பல தகவல்களையும் விரிவான வகையில இன்றைய தினம் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
அதாவது இதுவரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு நோயாளியா மருத்துவமனைக்கு போறோம், நம்மளுக்கு எந்த இருக்கிற உரிமைகள், நமக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து மருத்துவமனை நிர்வாகம் செய்யணும், அங்க கிடைக்கக்கூடிய சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன அப்படின்லாம் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நோயாளிகளுடைய கடமை. இதெல்லாம் வந்து இப்ப சொன்ன வச்சு நீங்க வந்து இனிமேல் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது இதெல்லாம் பயன்படுத்திப்பீங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை நோயாளிகள் பாதுகாப்பும் உரிமைகளும் குறித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.